உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வெண்டையில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகளை பற்றியும் நம் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்பவர் முனைவர் செந்தில் வேல் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாயிகளே, வெண்டை சாகுபடியில் வரும் நோய்களை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இப்போது வெண்டை பயிரானது விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு எளிதாக நன்கு விலை கிடைக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்கின்றது. வெண்டை பயிரானது அதிக அயோடின் சத்து உள்ள பயிர் வெண்டை பயிர் தான். ஒரு மருத்துவர்கள் போய் நீங்கள் சந்தித்து சென்றால் உங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் அயோடின் குறைவு இயல்பாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த அயோடின் குறைவு வரும்போது மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் ஒரு பயிரானது வெண்டை பயிர். இந்த வெண்டை பயிரானது சாகுபடிக்கும் மிகவும் எளிது. வீரிய ஒட்டு ரக பயிர்கள் இருக்கின்றன, அப்புறம் ரகப்பயிர்களும் இருக்கின்றன. இந்த வீரிய ஒட்டு ரக பயிரானது மிகவும் அதிக மகசூலை கிடைக்க வாய்ப்பாக இருக்கின்றது. இந்த வெண்டை சாகுபடியில் விவசாயிகள் நேரடியாக விதையை ஊன்றுகிறார்கள். அவ்வாறு நேரடியாக ஊனும் போது 3 அடிக்கு 2 அடி இல்லை 2 அடிக்கு 2 அடி பார் போட்டு விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. அவ்வாறு சாகுபடி செய்யும் விவசாயிகளானது அந்த விதையானது முதலில் விதை நிறுத்தி செய்யப்பட வேண்டும். எவ்வாறு விதை நிறுத்தி செய்வது? விதை நிறுத்தி செய்வதற்கு 2 உயிரியல் காரணிகளானது பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கின்றது. ஒன்று வந்து ட்ரைகோடர்மா விரிடி என்ற ஒரு உயிரியல் பூசணி காரணியாகும். இந்த உயிரியல் காரணியானது 4 கிராம் ஒரு கிலோ விதைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 கிராம் பவுடரை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர், ஒரு கிலோ விதைனா ஒரு 200 மில்லி 300 மில்லி தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த பவுடரை நன்றாக கலந்து ஒரு பேஸ்ட் மாரியாக வரும் நம்மளுக்கு வந்து. அதுக்கு பிறகு இந்த விதையை நாம் அதோடு சேர்த்து விதை நேர்த்து செய்யணும். அந்த விதை நேர்த்து செய்த விதையை மீண்டும் கூட ஒரு பாலிமர் மாரியாக நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்து அதுக்கு பிறகு பெசிலஸ் செப்டிலிஸ் என்ற உயிரியல் காரணி பவுடர் இருக்கின்றது, அதையும் ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் உயிரியல் காரணியோட விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்தி நாம் விதைக்கு பயன்பட வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் போது அந்த வேர் சம்பந்தமான நோய்களும் விதைக்கும் போது வருமான நோய்களும் முழுவதுமாக பாதுகாக்கப்படுகிறது. அதாவது உயிரியல் காரணியோடு விதை நிறுத்தி செய்யப்படும் போது. அவ்வாறு விதை நிறுத்தி செய்து விதைத்த பிறகு நாம் சாகுபடி செய்யப்படும் போது இந்த வெண்டையில் மிக முக்கியமாக வருகின்ற நோயானது வெளிர் மஞ்சள் இலை நரம்பு நோய். வெளிர் மஞ்சள் இலை நரம்பு நோய், அதாவது இந்த நோய் பாதிக்கப்பட்டது என்றால் அந்த இலை பகுதியானது மஞ்சளாக மாறி அந்த நரம்பு புடைத்து போய் நரம்பு தெளிவாக தெரியும். வெண்டி வெயின் கிளியரிங் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த இலை முழுவதும் வெளிர் மஞ்சளாக மாறும், நரம்புகள் தெளிவாக தெரியும். இந்த நோய் வந்தது என்றால் வெள்ளை ஈக்கள் மூலமாக பரவுகின்றது. இந்த வெண்டையான பயிரானது சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு மிகவும் சிறந்த உணவாக இருக்கின்றது. அதனால் வெண்டையில் ஒரு பயிரில் நோய் வந்தால் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ மற்றும் சிலந்திகளானது மிக அதிகமாக இது பரப்புகின்றது. இந்த வெள்ளை ஈயானது இந்த பாதிக்கப்பட்ட பயிர்களிலிருந்து நல்லா வளரக்கூடிய பயிர்களுக்கு இந்த வெண்டி வெயின் கிளியரிங் முசை வெண்டை வெளிநரம்பு மஞ்சள் நோயை பரப்பி அதிக மகசூல் இழப்பை ஏற்படுகின்றது. இந்த நோய் நம்மளுக்கு தெரிந்தது என்றால் உடனே என்ன பண்ணணும், அந்த நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு மருந்து தான் தெளித்து வர வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு எப்படி கொசுகள் வந்து நம்ம நோயை பறக்குதோ, கொசு வராமல் பாதுகாக்கிறோமோ, அதை இப்போ டெங்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன சொல்கிறாங்க மருத்துவர்கள், கொசு இல்லாமல் பார்த்துக்குங்க, அந்த கொசு கடித்தாதான் அந்த நோய் வரும். அதே போல் வெள்ளை ஈக்கள் போல தான் இந்த நோய்கள் பரவுகின்றது. அதுக்கு இமிடாக்குளோபின் ஒரு மருந்து இருக்குது, 1 லிட்டருக்கு 0.3 மில்லி, அது 10 லிட்டருக்கு 3 மில்லி மருந்து நம்ம கிடைத்தோம் என்றால் அந்த வெள்ளை ஈயானது பாதுகாக்கப்படுகிறது, அதிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றது. அதுக்கு பிறகின்ற வர நோயானது சாம்பல் நோய். வெண்டையில் நிழல் பாங்கான பகுதியில் இந்த சாம்பல் நோய் தாக்கமானது மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த சாம்பல் நோய் வந்தது என்றால் இலையின் மேற்பரப்பில் நம்ம திருநூர் போன்ற ஒரு சாம்பல் ஆனது முழுவதும் பரவி அந்த இலையானது ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் இருந்து இலை சிறுத்து போகும். இந்த சாம்பல் நோய் வந்தது என்றால் அந்த பயிரின் வளர்ச்சி குன்றிவிடும். முதலில் இந்த சாம்பல் நோயானது சிறிய திட்டு திட்டாக அந்த இலையின் மேற்பரப்பில் காணப்படும். அதற்கு பிறகு இந்த சாம்பல் நோய் பூசணமானது வேகமாக வளர்ந்து பல திட்டுகள் ஒன்று சேர்ந்து, அதாவது இலையின் மேற்பரப்பில் உள்ள திட்டுகள் ஒன்று சேர்ந்து இலை முழுவதும் பரவி அதிக மகசூல் இழப்பு ஏற்படுத்தும். இந்த சாம்பல் நோய் பெரும்பாலும் தட்பவெப்ப நிலைக்கு உகந்துதான் செயல்படுகின்றன. அதாவது குளிர்காலத்திலிருந்து வெயில் காலத்துக்கு போகும்போதும், வெயில் காலத்திலிருந்து குளிர்காலம் போகும்போதும், பனி காலங்களிலும் அதிகமாக காணப்படுகின்றது. அதிக பனியும் அதிக வெயிலும் இருந்தது என்றால் இந்த சாம்பல் நோயின் தாக்கமானது அதிகமாக காணப்படும். மழை பெஞ்சால் அந்த சாம்பல் ஆனது அடித்துக் கொள்ளப்படும். சாம்பல்ன்றது ஒரு பூசண வளர்ச்சி தான், அது மேலே இருக்கிற பூசண வளர்ச்சி, அது அடித்து செல்லப்படும். அதுக்கு பிறகு என்னாகும், திரும்ப அந்த பனியும் வெயிலும் இருக்கப்படும் போது அந்த சாம்பல் நோயின் பூசணமானது வளர்ந்து இலையின் மேற்பரப்பு முழுவதும் பரவிடும். அவ்வாறு பரவும் போது அதன் ஒளிச்சேர்க்கை தடைப்பட்டு நமக்கு வந்து அந்த பயிரின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு அந்த சாம்பல் அறிகுறியானது இலைப்பகுதி தண்டுப்பகுதி காய்க்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அதிக மகசூல் ஏற்படுகின்றது. இது பரவுவதற்கு 75-85% ஈரப்பதமும் வெப்பநிலையானது 25-30 டிகிரி தகதப்பான வெப்பநிலை வரும்போது இந்த சாம்பல் நோயின் தாக்கம் அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு சிறிய வெள்ளை திட்டுகள் தெரிந்தது என்றால் இந்த சாம்பல் நோய் மேலாண்மையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிப்பதற்கு முக்கியமாக டினோகாப் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. அந்த டினோகாப் மருந்தானது 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். அதுக்கு பிறகு டைடி மார்ஃப்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது, 0.5 மில்லி 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து தெளித்தும் இந்த சாம்பல் நோயை கட்டுப்படுத்தலாம். அது நான் கண்டுபிடித்த உயிரியல் காரணி, அதாவது இப்பொழுது தனியார் கம்பெனிகள்லாம் இருக்கின்றன, ஆம்புலமைசிஸ் குஸ்காலிஸ், இது மத்திய அரசாங்கம் பதிவு பண்ணியிருக்கிறது. அந்த ஒரு உயிரியல் காரணியானது 5 மில்லி 1 லிட்டருக்கு எடுத்து நம்ம அடித்தோம் என்றால் அந்த ஆம்புலமைசிஸ் குஸ்காலிஸ் என்ற ஒரு உயிரியல் காரணியானது இந்த சாம்பல் நோயை ஏற்படுத்தும் உயிரியல் காரணிகளை கட்டுப்படுத்துகிறது. எனவே இந்த சாம்பல் நோயானது இந்த கதகதப்பான சூழ்நிலையில் இப்போ வரும் நேரமாகும். இந்த நிலையில் எப்போது ஆரம்ப நிலையிலேயே இதை நாம் கட்டுப்படுத்திவிட்டோம் என்றால் அது பரவும் வேகமானது கட்டுப்படுத்தப்படும். அதுக்கு பிறகு இலைப்புள்ளி நோய், இந்த வெண்டையிலிருந்து சர்க்கோஸ்பாரா என்ற ஒரு இலைப்புள்ளியான திட்டு திட்டாக வரும். இது எப்படி காணும், ஒரு பழுப்பு நிற ஆரஞ்சு இலை திட்டுகள் இலையின் மேற்பரப்பில் முழுவதும் பரவி இலை காய்ந்துவிடும். இந்த இலைப்புள்ளி நோயானது இது பனிகாலங்களிலும் அதிக ஈரப்பதம் இருக்கும். இப்போ இருக்கிற காலமானது உகந்தது. இந்த இலைப்புள்ளி நோயானது இப்போ இருக்கிற சீதோஷ நிலைக்கு மிகவும் அதிகமாக வரக்கூடிய நோயாகும். இதுக்கு வந்து இலையூர்ந்தா நம்ம பூசண குழிலாம் அடிக்கணும்னு தேவையில்லை. அது கார்பன்டசிம்னு ஒரு மருந்து இருக்குது, அதுவே 2 கிராம் பர் லிட்டர் என்ற அளவில் தெளிக்கலாம். அவ்வாறு இல்லை என்றால் இப்போ புதிதாகலாம் புரபிகோன சோழன் ஒரு மருந்து இருக்குது, அது 1 லிட்டருக்கு 1 மில்லி கலந்து நாம் தெளிக்கலாம். அதுக்கு பிறகு வருகின்ற நோயானது வேரழுகல் நோய். வெண்டையில் வேரழுகல் நோய் எப்போது இப்போ மழையானது வர ஆரம்பித்து விட்டது, நம்மளுக்கு பருவகால மழை வர ஆரம்பிச்சுட்டது, இந்த மழை பெய்து தண்ணீர் தேங்கி நின்றால் இந்த வேரழுகல் நோயானது அதிகமாக வர வாய்ப்பு உள்ளது. அதனால் காய்கறி சாகுபடும் விவசாயிகள் நன்கு வடிகால் வசதி வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு வடிகால் வசதி வைத்தில்லை என்றால் காய்கறி பயிரானது இந்த வேரழுகல் நோய்களுக்கு மிகவும் பாதிப்படைய வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு இந்த மழை காலங்களில் வரும் நீரை வடிகால் வசதி செய்து அதுக்கு பிறகு இந்த வேரழுகல் நோயை கட்டுப்படுத்துவதற்கு ட்ரைகோடர்மா விரிடி என்ற ஒரு பூசணக்கொல்லி இருக்கின்ற உயிர் பூசணக்கொல்லி 200 எருவோடு கலந்து நன்றாக வளர வைத்து நம் வேறு பகுதி இட்டம் என்றால் இந்த வேர்கள் நோயை கட்டுப்படுத்தலாம். அதற்கு பிறகு பெசில சப்டிலிஸ் என்ற ஒரு திரவ வடிவ உயிரல் காரணியும் உள்ளது, அது 1 லிட்டருக்கு 5 மில்லி என்று கலந்து வேறு பகுதியில் ஊற்றினால் இந்த வேரழுகல் நோயை நாம் கட்டுப்படுத்த முடியும். இருக்கின்ற 4 நோய்களில் எது அதிகமாக வரும் என்றால் அந்த இலை வெளிர் மஞ்சள் நோய், நரம்பு நோய். அந்த நரம்பெல்லாம் மஞ்சளாக மாறி வெளிர்ந்து இலைகள் சிறுத்து பயிர்கள் வளர்ச்சி குன்றி காணப்படும். இது வந்து ஒரு நச்சுரி நோயாகும். இந்த நோயை கண்டவுடன் நீங்கள் உடனடியாக விவசாயிகள் அந்த நோயை பரப்பக்கூடிய வெள்ளையை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு ஒரு நன்கு உணவூட்டம், அதாவது நுண்ணூட்ட சத்து கொடுக்கணும். இப்போ நுண்ணூட்ட சத்துலாம் நீங்கள் போய் மருந்து கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க. இந்த காய்கறி பயிர்களுக்கு மிக முக்கியமாக வைரஸ் நோய்களுக்கு நுண்ணூட்ட சத்து கொடுத்தீர்கள் என்றால் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணும். இப்போ நம்மளுக்கு கொரோனா சமயத்தில் மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, எதிர்ப்பு சக்தி நல்லா சாப்பிடுங்க, எதிர்ப்பு சக்தி வர மாரியாக நீங்கள் வந்து அந்த வேப்பம் கஷாயம் இதேமாரிலாம் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதே போல தான் நுண்ணூட்ட சத்து நம்ம கொடுக்கப்படும்போது நம்மளுக்கு கூட அந்த கொரோனா சமயத்தில் ஜிங்க் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாரியா நுண்ணூட்ட சத்தில் நம்ம கொடுக்கப்படும்போது எதிர்ப்பு சக்தியானது தூண்டப்படுகிறது. இந்த உயிரில் காரணி பெஸில் சப்டிலிஸ் என்ற உயிரில் காரணம் இருக்குது, 5 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து நாம் தெளித்தோம் என்றால் எதிர்ப்பு சக்தி உண்டாகி அந்த பைட்டோபிளாஸ்மா நச்சுயிரி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி தூண்டிவிட்டு அந்த நோயை கட்டுப்படுத்த வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே விவசாயிகள் இந்த வகை நோய்களை இயற்கை முறையில் நீங்கள் அதை கடைபிடித்து அந்த நோய்களை கட்டுப்படுத்தும் என்றால் விவசாயிகள் வெண்டையானது அதிக மருந்து பயன்படுத்தாமல் இயற்கை வழி முறைகளான இந்த ட்ரைகோடர்மா விரிடி வேரழுகல் நோய்களுக்கும் பெசில சப்டிலிஸ் உயிரியல் காரணியானது இந்த இலை மற்றும் இலைப்புள்ளி நோய்களுக்கும் வேரழுகல் நோய்களுக்கும் பயன்படுத்தி சாகுபடி செய்து அந்த பூச்சிக்கொல்லி இல்லாத ஒரு காய்கறியை உற்பத்தி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வெண்டை சாகுபடியில் ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றின் மேலாண்மை முறைகள் என்னென்ன என்பதை பற்றி முனைவர் செந்தில்வேல் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.